முதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தேனி தென்னை விவசாயி திரு கே சீனிவாசன் அவர்கள் லாபம் தரும் தென்னை விவசாயம் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுவை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சீனிவாசன். என்னுடைய சொந்த ஊர் வந்து கோவிந்த நகரம் என்று தேனி டிஸ்ட்ரிக்டில் உள்ளது. என்னுடைய தோட்டம் கோவிந்த நகரத்தில் கண்ணம்னூர் வரசநாடு செல்லும் பாதையில் அமைந்துள்ளது. அங்கு வந்து பாரம்பரியமாக எல்லா விவசாயம் பண்ணி கொண்டிருந்தோம். என்னுடைய தாப்பினார் காலத்தில் தென்னை மரங்களில் வைத்து விளைவித்தார்கள். அதற்கு பிறகு என்னுடைய தாப்பினார் மறைவு வரைக்கும் நான் வந்து விவசாயத்தில் அவ்வளவு ஆர்வம் இருக்காது எனக்கு. அவர் மறைவுக்கு பிறகு விவசாயம் வந்து என்னை ஈர்த்து விட்டது. கொரோனா பீரியடு கரெக்டாக வந்தது இந்த நேரம். ஸோ எனக்கு வந்து அவங்க வச்சுக்கு போனது வந்து ஒரு 1900 தென்னைமரம் இருந்ததுங்க. ஸோ அந்த 1900 தென்னைமரம் வந்து 30-32 வருஷம் முழுக்க நட்டுருந்தாங்க. அது வந்து எனக்கு டிஜே வகையை சார்ந்த மரம், பிறகு வந்து குட்டை நெட்டை மரம், டிப்டூர் டால், இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே கலந்து இருந்தது. ஸோ தென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-35 வருஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் காப்பு மாறும்னு சொல்லி அந்த மரத்துக்கு இடையில புது கன்றுகள் ஹைபிரிட் கன்றுகள் போட்டு பழைய மரங்களை வெட்டி விட்டு கொண்டு வருவாங்க. அது வந்து ட்ரெடிஷ்னலா எல்லாத்தையும் விவசாயிகளும் பண்றாங்க, பொள்ளாச்சி ஏரியா எல்லா இடத்துலயும் பண்றாங்க. எனக்கு அதுல வந்து உடன்பாடு இல்லை. மரம் வந்து ஒரு உயிருள்ள ஜீவன் என்று நினைச்சதுனால அந்த மரங்களுக்கு இடையில வித்தியாசமா யோசிக்கணும்னு நினைக்கும் போது ஈசா இவங்களை பத்தி அறிமுகம் கிடைச்சது. அந்த மாதிரி ஆளுகளோட அறிமுகம் கிடைக்கும் போது ஒவ்வொரு விவசாயியும் முன்னோடியா யோசிச்சதை வச்சு பேஸ் பண்ணி நம்மளும் ஏன் வந்து தென்னைக்குள்ள வேற வேற கிராப் வந்து போடக்கூடாது, அந்த நெல்லில் யூஸ் பண்ணி அப்படின்றத முடிவு பண்ணவங்க. அதனால நாங்கள் வந்து தென்னைக்கு இடையில முதல்ல வந்து அந்த 4 தென்னமரத்துக்கு இடையில எங்களுக்கு வந்து 25 அடி இருக்குங்க. அந்த 25 அடியில கிழக்கு பக்கம் இருக்கிற 25 அடி பக்கத்துல வந்து ஒரு பாக்கு மரமும், மேற்கு பக்கம் இருக்கிற 25 அடியில ஒரு இன்னொரு பாக்கு மரம் போட்டோம். ஏன் பாக்கு மரம் போட்டோம்னா, பாக்கு வந்து சென்னையை சார்ந்த ஒரு விவசாயம், அதே மாதிரி கவனிச்சா போதும் அதுக்கு வர்ற எல்லா வியாதிகளும் வரும். பட் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா வருமானம் நல்லா இருக்குன்ற ஒரு கான்செப்ட்ல பாக்கு போட்டோங்க. பாக்கு போட்டோடனே திருப்பி வந்து எங்களுடைய மனதுல அந்நேரம் வந்து கொக்கோ போட வேண்டிய ஒரு ஐடியா வந்ததுங்க. கொக்கோ எதுக்காக போட்டோம்னா, கொக்கோ வந்து ஒரு பெரிய கம்பெனி சப்ளை பண்றாங்க. அதுல வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் மார்க்கெட், அது வந்து ஆரம்ப காலத்துல யோசிச்சதுங்க. அப்ப நாங்க போடும்போது 200 ரூபாய் இருந்தது, 180 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் கொக்கோ மீன் இருந்ததுங்க. ஆனா அதுக்கு பிறகு நாங்க யோசிச்சதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, கொக்கோ கீழே ஒரு புல்லு கொண்டு கூட வராது. ஸோ தோப்புக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து உழுக வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாதுன்றதுதான் உறுதியா இருந்தோங்க, செலவை குறைக்கிறதுக்காக. ஸோ அதனால அந்த கொக்கோ கீழே ஒரு புல்லு கொண்டு வராது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, கொக்கோ வந்து அதனுடைய இலைகள் வந்து பலமரம் மாதிரி ரொம்ப கீழே உதுக்கும். அதனால அது வந்து ஒரு கார்பன் கண்டென்ட் கூட்டுறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இன்னொரு உபரி வருமானம் சொல்லி 2 வருஷத்துல வருமானம் வந்துடும்ன்ற ஒரு கால்குலேட் பண்ணி போட்டாங்க. ஸோ தென்னை, பாக்கு, கொக்கோ இந்த மூணு போட்ட பிறகு நடுவுல வந்து பொள்ளாச்சி அந்த ஏரியால ஜாதிக்காய் போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு என்னுடைய தோட்டத்தை வந்து ஒரு 5-6 பகுதிகளா பிரிச்சுட்டேன். ஒவ்வொரு 200 மரத்துக்கு இடையில ஜாதிக்காயும், ஒவ்வொரு 200 மரத்துக்கு நடுவுல பலாவும், ஒவ்வொரு 200 மரத்துக்கு இடையில அவகேடாவும் போட்டாங்க. இது வந்து போட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு வந்து சிலவங்க சொல்லும் போது இதுல வந்து தென்னை வந்து சப்சாயில்ல வந்து வேர் போகுது, ஆணி வேர் இல்லை. ஸோ அதனால மேல இருக்கிற தண்ணி வந்து விழுகிறது, அப்படியே நேராக கீழே போயிருது. ஸோ அதனால நீங்க வந்து நிலமுள்ள தண்ணியை வந்து பரவலா பாத்தினீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. முதல்ல ஆரம்ப காலத்துல பண்டைய பாரம்பரிய முறையில வந்து பாத்தி கட்டி பாய்ச்சினா அது உண்மையிலேயே நல்ல முறை. தண்ணியோட தேவை, தண்ணியோட அவைலபிலிட்டியை பொறுத்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால நாங்கள் வந்து சரி சப்ஸ்டாயில்ல போடுறதுனால என்ன பண்ணோம்னா, தென்னைக்கு 4 தென்னைக்கு நேராகவும் அந்த நடுவில் இருக்கிற பாக்குகளுக்கு நேராகவும் 2-3 வாழைமரம் இங்கிட்டும், 3 வாழைமரம் இங்கிட்டும் தென்னைக்கு நேராக அந்த 2 தெக்கு பக்கத்தில் இப்போ ஓஸ் வசத்துலன்னு வச்சுக்கோங்க. ஓஸ் வசத்தில் 2 வாழைமரம் அந்த தென்னைக்கும் நடுவில் இருக்கிற கொக்கோவுக்கும் இடையில ஒன்றும், ஒரு பாக்குக்கும் நடுவில் நட்டிருக்க ஜாதிக்காய்க்கு நடுவில் ஒரு வாழையும், இப்படி 6 மரங்கள் போட்டோம். எதுக்காக போட்டோம்னா, உழுகுறதுக்கு வந்து நடுவில் இருக்கிற அந்த 12 அடியை வந்து வண்டி போறதுக்கு உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், காய் எடுக்கிறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சொல்லி கொண்டு போனாங்க. இது வந்து நட்ட பிறகு வாழையில வந்து நல்லா வளர ஆரம்பிச்சு, நாங்கள் வந்து செவ்வாழை போட்டோங்க. இந்த செவ்வாழை வந்து வளர ஆரம்பிச்சு நல்லா இது வந்தோன்னா அதுல வர்ற வருமானங்கள் நம்ம கவனிப்பு கம்மியா இருக்கிறதுனால ஓரளவு பரவாயில்லைங்க. 18 கிலோ 20 கிலோ வந்ததுங்க. ஆர்கானிக் முறையில தான் பண்ணோம். அது வந்து அப்ப வந்து போன வருஷம் 20 ரூபா விற்றதுங்க. இந்த வருஷம் ஒரு 40 ரூபா விற்கிதானா, இந்த வருஷம் மேல் மலை இல்லாதனால ஒரு 8 கிலோ 10 கிலோ தான் வருதுங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இங்கு எனக்கு வந்து தென்னையில வந்து நிரந்தரமான ஒரு வருமானம், அந்த காய்களுடைய எண்ணிக்கை குறையாம வருதுங்க. மேற்கொண்டு ஒரு சப்சாயில்ல வந்து எப்பயுமே ஈரமா இருக்கிறதுனால அந்த கிளைமேட் கண்டிஷன் நல்லா இருந்ததுங்க. ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணனா, ஒரு 2 மாதங்களுக்கு முன்னதே வந்து மிளகு நட்டா பரவாயில்லன்னு சொல்லி மிளகு வந்து கைமுண்டா வெரைட்டி வந்து வாங்கினேங்க. வாங்கி அது வந்து அந்த வாழையில இந்த பாக்குல வந்து ஏற்றி விட்டோங்க. 2 பாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 பாக்குல ஏற்றி விட்டோங்க. ஸோ மிளகு போட்டேங்க. அதுக்கடுத்து காஃபி போட்டால் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குன்னு சொல்லி அதுவும் அந்த மிளகோட சேர்ந்து செலக்ஷன் 9 சந்திரகிரி இந்த 2 வெரைட்டியும் 500 கன்று வாங்கி பரிச்சாச முறையில அந்த வாழையோட வாழை வந்து இப்போ ஒரு 9 மாசம் 10 மாசம் இருக்குங்க. அதுல கீழே நட்டு வச்சிருக்கோங்க வாழையை ஒட்டியே. இப்போ வாழை ஒரு 2 கட்டு 3 கட்டு முடிஞ்ச பிறகு அந்த காஃபி வந்து அந்த இடத்துல தன்னால வந்துருங்க. ஸோ எங்களுக்கு வந்து தென்னை, பாக்கு, கொக்கோ, ஜாதிக்காய், இல்லைன்னா பலா, இல்லைன்னா அவக்கடா, பிறகு வந்து மிளகு, வாழை, காஃபி 7 லேயர் போட்டுக்கோங்க. 8வது லேயரா பைனாப்பிள் போடலான்னு முடிவு பண்ணிருக்கோங்க. பைனாப்பிள் இந்த தேனைக்கிழங்கு போடலான்னு முடிவு பண்ணிருக்கோங்க. எங்களுக்கு தெரிந்த அளவுல வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருமானம் வந்து கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில இன்னைக்கு இருக்கிற வியாதிகள்ல ஜெயிக்க முடியாதுங்க. இந்த மாதிரி ஊடு வெள்ளாமை வச்சோம்னா ஏதோ ஒரு வெள்ளாமை விலை இருக்கு. அன்னைக்கு நான் வந்து கொக்கோ நடும்போது 200 ரூபா இருந்ததுங்க. இன்னைக்கு வந்து கொக்கோ டிமாண்ட்னால வேல்டுபுல்லா டிமாண்ட்னால 430 ரூபா இருக்கு. கூடி சீக்கிரம் 500 ரூபா போயிடும் நம்புறோங்க. ஸோ இது ஒரு நல்ல வெள்ளாமை. கொக்கோ 2 கிலோல இருந்து 4 கிலோ ஒரு மரத்துக்கு வருங்க. இப்போ இவங்க தென்னை நடுறவங்க வெறும் கொக்கோ நட்டா கூட அது வந்து தென்னையோட கூடுதல் வருமானம் கிடைக்கும். ஸோ இதனால இதை முயற்சி பண்ணி நட்டுருக்கோங்க. இதுதான் எங்களுடைய அடிப்படை விவசாயமா வச்சிருக்கோம். இது எங்களுக்கு தெரிஞ்ச அளவு, என்னுடைய மனதில் பட்ட அளவு, மற்ற அனுபவ விவசாயிகளுடைய மற்ற பெரியவர்கள் சொன்னபடி நான் வந்து இப்ப நட்டு பராமரிச்சு வரேங்க. நல்லபடியா இருக்கீங்க.
இப்ப தென்னை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, தென்னைக்கு இடைய நிறைய பயிர் வகைகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தென்னைக்கும் அதனுடைய இடைப்பட்ட பயிர்களுக்கும் நீர்ப்பாசன முறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவைப்படுது, அந்த நீர்ப்பாசனத்தை நீங்க எந்த முறைகள்ல கொடுக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நாங்க வந்து 30 வருஷம் முன்னுக்கே ட்ரிப் இரிகேஷன் தாங்க போட்டிருந்தாங்க மாத்திரையில இருந்து. ட்ரிப் இரிகேஷன் எப்படின்னா 16 லேட்ரல் வந்து அந்தந்த மரத்து கீழே போய் வட்டப்பாத்தி போட்டு போட்டிருப்போங்க. அந்த ட்ரிப் இரிகேஷன்லயே வந்து இப்ப வந்து 1-2 தென்னை மரத்துக்கு ஒரு ட்ரிப் டைரக்டா போகுங்க, இன்னொரு 2 தென்னை மரத்துக்கு இன்னொரு ட்ரிப் டைரக்டா போகும் அந்த லேட்ரல் போகும். 3வதா அந்த 2 லேட்ரலுக்கு நடுவுல ஒரு ட்ரிப் எடுத்தாங்க அந்த 12 அடியில. அதை வந்து அதுல ஈக்குவலா ரன் பண்ணி ஆபத்தம் வந்து அந்த 3 ட்ரிப் லைன்ல 4 தென்னைக்கு நடுவுல அந்த சைடு ஒரு பாக்கு, இந்த சைடு ஒரு பாக்கு, கிழக்கு பக்கம் ஒரு பாக்கு, மேற்பக்கம் ஒரு பாக்கு, அது மாதிரி இந்த சைடு தெற்கு பக்கம் ஒரு கொக்கோ, வடக்கு பக்கம் ஒரு கொக்கோ. ஸோ அந்த 3 லேட்ரல் லைன்லயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் வந்துருதுங்க. 4, 4, 8 நடுவுல வந்து ஜாதிக்காய் வைக்கும்போது அந்த 9 பாயிண்ட் அந்த 3 லேட்ரல் லைன்லயே வந்துருதுங்க. திருப்பி வாழை நடுறதுனால திருப்பி அந்த சென்ட்ரல் இருக்க லேட்டருக்கும் அந்த ஏற்கனவே இருந்த தென்னை லேட்டருக்கு நடுவுல ஒரு லேட்டர் போட்டோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த 25 அடியில 5 அடிக்கு ஒரு லேட்டரல் வர்ற மாதிரி வருங்க. த்ரோட்டு நிலத்துல வந்து அந்த ஓசு வசத்துல லேட்டரல் போட்டோங்க. இந்த லேட்டரல்ல அந்த 2வது 5 அடிக்கு அந்த தென்னைக்கும் வாழைக்கும், தென்னைக்கும் பாக்குக்கும் நடுவுல இருக்க லேட்டரல்ல 3 இடத்துல வாழை போட்டேங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா 15 இடத்துல தண்ணி விழுதுங்க மொத்தத்துக்கு. அந்த ஒரு 4 தென்னை மரத்துக்கு பாத்தீங்கன்னா 15 இடத்துல 5 லேட்டர்ல தண்ணி விழுதுங்க. இதனால என்ன ஆகுதுன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தான் அந்த வேர் அமைப்புகள் இருக்குங்க. அந்த வேர் அமைப்பு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பொம்மை எப்படி இருக்குமோ அதே நிலைமையில் தான். ஆணி வேர் இல்லாம சப்சாயில் வேர்கள் வந்து ஒரு பரவலா இருக்கும். அது வந்து அந்த இடத்துல விழுகிற தண்ணியை உறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு மேல போயிடுச்சுன்னா அதுக்கு சக்தி இருக்காது. நம்ம மணல்சாரி நேரம் செம்மண் புறை இருந்ததுன்னா அந்த நிலங்கள்ல வந்து தண்ணி அப்படியே டைரக்டா உள்ள போயிடும். நம்ம எவ்வளவு தண்ணி பாய்ச்சினாலும் அதுக்கு வளர்ச்சி கொடுக்காது. அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு 15 இடத்துல கொடுக்கும்போது உங்களுக்கு வேர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் தென்னை மரையை பொறுத்த வரைக்கும் இருபது அடியில இருந்து 50 அடி 60 அடி கூட வேர் போய் தண்ணி எடுத்து வரும். அப்ப எல்லாமே ஒரு வலைப்பின்னல் மாதிரி வேர் வந்து வருது. அதுல இருந்து ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு சக்தியை எடுத்துக்கிறது. வாழையை பொறுத்த வரைக்கும் தென்னையோட வளருது. கொக்கோவை பொறுத்த வரைக்கும் அதோட இலைகள் உதுறது உரமாகுது. ஸோ எல்லாமே எதையுமே நாங்கள் வெளியே எடுக்கிறது இல்லை, எல்லாமே வந்து உள்ள போட்டு அந்த செயின் பிளாஸ்டர் மூலம் அடிச்சிடுறாங்க. அந்த நெட்டுக்கு நெட்டா வண்டி போற மாதிரி பாதை இருக்கனால அடிச்சிடுவாங்க. ஸோ எல்லாமே மண்ணுக்குள்ள மக்கிடுது. ஸோ வெளியே இருந்து எதுவும் உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு பிளான் பண்ணிருக்கோங்க. இந்த லெவல்ல ஓடிட்டு இருக்கீங்க
ஐயா. இந்த பாக்கு மரங்கள்லாம் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, பாக்கு மரங்கள்ல என்னென்ன ரகங்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க, அதனுடைய விளைச்சல் எந்த அளவுக்குங்கய்யா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நாங்க வந்து பாக்கு மரங்கள் வந்து உற்பத்தி பண்ணலங்க. நாங்க வந்து பாக்கு மரம் வாங்கி தான் நட்டோம். மெயினா வந்து பாக்கு மரங்கள் வந்து தென்னையோட நட்டதுனால ஒரு பாரம்பரிய வகை நட்டா நல்லதுன்னு நினைச்சு மோகித் நகர்ன்ற பாக்கு வந்து நாங்க நட்டோங்க. நாங்க நட்டது இது வந்து 4.5 வருஷத்துல வந்து காப்பு வருங்க. மேக்சிமம் போனா 5 வருஷத்துல காப்பு வருங்க. ஆனா நம்ம ஏரியா தேனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிளைமேட், இந்த சப்சாயில் கிளைமேட் கொஞ்சம் அந்த தோப்புக்குள்ள மற்ற வெளி வெப்பநிலையை விட ஒரு 4-5 டிகிரி கம்மியா இருக்கிறதுனால வருதுங்க. மற்றபடி கொஞ்சம் கடுமையான வெப்பம் இருக்கிற இடத்துல நீங்க வந்து சென்னைக்குள்ள கொக்கோ போட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. பாக்கு வந்து வெரைட்டியை பார்த்தீங்கன்னா தீர்த்தகல்லி, மோகித் நகர், சுமங்கலா இந்த மாதிரி வெரைட்டி போக காசர்கோடுல இருக்கிற தேசிய தென்னை மற்றும் பாக்கு வளர்ச்சி வாரியத்துல வந்து இன்று மங்களா, சுபமங்களா இந்த மாதிரி ஒரு 6-7 வெரைட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஹைபிரிடும் கலந்துருக்கு, நார்மல் இது கலந்துருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து உங்களுக்கு வந்து பாக்கு வந்து நாங்க ஆரம்ப காலத்துல நடும்போது சென்னையை சார்ந்த ஒரு வெள்ளாமன் சொல்லிதான் நட்டோம். பட்டு அதுல வந்து ஒரு பாரம்பரிய ரகத்தை தான் நட்டிருக்கோங்க
ஐயா. இப்ப கொய்யா அப்படிங்கிறப்ப கொய்யால நிறைய வகைகள் இருக்கு. எரும கொய்யா அப்படிம்பாங்க, சில பழங்கள் வந்து பீனி கொய்யா பழம் அப்படிங்கிறப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. கொய்யால என்ன ரகங்களை நீங்க தேர்வு செய்து நடுறீங்க ஐயா?
நாங்க கொய்யா வந்து சும்மா அந்த பரப்பு ஓரத்துல தான் நட்டிருக்கோங்க ஐயா. நாங்க நட்டது வந்து அர்கா கிரன், அர்கா ரேஸ்மின்னு சொல்லி ரெண்டு வெரைட்டி, அது போக நாட்டுல ஈசா வெரைட்டியில கொடுத்த நாட்டு கொய்யா, சேப்பு கொய்யா, வெள்ளை கொய்யா நட்டேங்க. கொய்யா வந்து என்னுடைய பெரிய வெள்ளாமை இல்லைங்க, டைரக்டா வந்து அந்த பாத்திகள்ல அந்த நிலங்கள்ல எங்கெங்க இடம் இருக்கோ அங்க வந்து கொய்யா, பிறகு நம்ம சோர்ஸ் எனப்படும் அந்த கேன்சருக்கான பழங்கள் வகை, பிறகு வந்து அந்த வாட்டர் ஆப்பிள், பிறகு மாதுளை, நாட்டு மாதுளை வகைகள், இதெல்லாம் வரப்பு ஓரங்கள்ல அங்கங்க ஒரு 15 அடிக்கு ஒண்ணு நட்டு வச்சோங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து இருக்கிற ஒவ்வொரு அங்குல இலத்தையும் ஒவ்வொரு சொட்டு நீரையும் முழுசா உபயோகப்படுத்தணும்ன்றதுல உறுதியா இருந்தாங்க. மேற்கொண்டு அதுல மைக்ரோ கிளைமேட் வரணும், அந்த இடத்துக்குள்ள போகும்போது எல்லா இடத்துலயும் அந்த வெப்பத்தோட தாக்கம் குறையணும், சூரிய வெளிச்சம் தரைக்குள்ள விழியக்கூடாதுன்றதுல உறுதியா இருந்தோம். அதனால அந்த இன்ட்ரக்ட்ரா பண்ணாங்க
ஐயா. இந்த பயிர்கள்ல களை நீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நிறைய தென்னை வாழை அப்படிங்கிறப்ப இந்த களைகளை எந்தெந்த முறைகள்ல நீக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
களை நீக்கம் வந்து எந்த ஒரு விவசாயிக்கும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்க. ஆனா ஒரு கான்செப்ட் என்னன்னா, களையில் வந்து அந்த சப்சாயில்ல மேல இருக்கிற சத்து குறைபாட நிவர்த்தி பண்றதுக்காக கீழே அடியிலிருந்து அதை எடுத்துட்டு வளருதுன்ற மாதிரிதான் ஒரு சாராருடைய கருத்து. பாத்தீங்கன்னா துத்தி செடியெல்லாம் வந்து கீழே ஆழமான வேறு, அதுல கீழே இருக்கிற சத்தை கொண்டு வந்து மேல போவுங்க. அது மாதிரி பார்த்தினிய ஒண்ணுதான் வந்து இன்னைக்கு நம்ம விருப்பத்தக்காத ஒரு மோசமான விளைவுகள் வருதுங்க. மற்றபடி நாயுருவி எருக்கு, பிறகு வந்து மற்ற இலதிலை கொடிகள் எல்லாமே ஒரு அளவு வந்த உடனே நாங்க இந்த செயின் பிளாஸ்டர், இதை வந்து தாவணிக்கரையில ஒருத்தர் சிவபிரசாத்னு சொல்லி இண்டோ கிஸ்டான் ஒருத்தர் கம்பெனிக்காரங்க கொடுத்தாங்க, அவங்ககிட்ட வாங்கின 60,000 ரூபாய்க்கு அப்ப வந்து MF 4 75 டாக்டர்ல போடுற மாதிரி 5.5 அடி விட்ட அகலமுள்ள ஒரு பவர் பிளாஸ்டரை வந்து வாங்கினோங்க. அது வந்து எப்படின்னா, நம்ம நார்மல் ரோட்டவேட்டர் வந்து சைட்ல சுத்தி எல்லாத்தையும் வெட்டி போடுங்க, அதுல போடும்போது என்னாச்சுன்னா அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட், மேற்கொண்டு மட்டைகள் போய் சிக்கும் போது அதை எடுக்கிறது ரொம்ப கடுமையான வேலையா இருந்ததுங்க. அதனால இது வந்து செயின், நம்ம பிரஸ்கட்டர் ரோட்டோரமா அடிக்கிறோம் பாத்தீங்களா, பிரஸ்கட்டர் தோல்ல வச்சுக்கிட்டு நரம்பு வச்சு அடிப்பாங்க, அதே கான்செப்டை வந்து டிராக்டர்ல ஒரு எக்யூப்மெண்ட்டோட கீழே வந்து 4 செயின், 17 கண்ணி 17 கண்ணி இருக்கிற 4 செயின் வந்து சுத்துங்க, அது உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே நொறுக்கி அங்கலங்கலமா வெட்டி போட்டுருது. ஸோ அப்படி போகும்போது நீங்க எவ்வளவு ஈரமா இருந்தாலும் அந்த ஈரத்துல வண்டியை விடலாம், அது மாதிரி எவ்வளவு வறட்சி இருந்தாலும் வறட்சியில வண்டி விடலாம். இந்த அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு வந்து நிலத்தை வந்து உழுகாம மேல இருக்கிற இலைதலை கொடியில மட்டும் வெட்டுறதுனால நிலத்துல உள்ள ஈரங்கள் காக்கப்படுதுங்க. நல்ல வெயில் காலங்கள்ல நீ உழுதீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற ஈரமும் காணாம போயிருது. அதுக்கு பல இந்த மல்ச்சிங், இந்த பிளாஸ்டர் வச்சு போடும்போது மூடாக்கு எனப்படும் மல்ச்சிங் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. மேல இருக்கிற அந்த களை செடியில வந்து வேரை விட்டுட்டு மீதி தண்டு பகுதி நிலத்தை ஒட்டுன நெருக்கமான தண்டு பகுதியில இருந்து வெட்டி எடுக்கிறதுனால அது அப்படியே மல்ச்சிங் போயிருதுங்க. சோ இந்த தண்ணி எல்லாம் விழுகிறது அந்த நிலத்துல வந்து கார்பன் கண்டென்ட் கூடுவ ஏதுவா இருக்குன்ற ஒரு கான்செப்ட்ல தான் நாங்க இதை பண்ணோங்க. ஆர்கானிக் கார்பன்றது தமிழ்நாட்டினுடைய முக்கிய தேவைங்க. இப்போ வந்து ஆர்கானிக் கான்செப்ட் கார்பன் குறைய குறைய நம்மளுடைய வாழ்வாதாரம் சீரழிஞ்சிரும். ஸோ அதுக்கு வந்து முக்கியமான தேவை இந்த மாதிரி ஒரு அடிப்படையினால அதை பண்ணோங்க, அதை வச்சு கண்ட்ரோல் பண்றோங்க.
சாக்லேட் தயாரிப்பிற்கு உதவக்கூடிய கொக்கோ நடவு செஞ்சிருக்கீங்க, அந்த கொக்கோவுடைய நடவு முறைகள்லாம் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கொக்கோ வந்து இப்ப தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல இருந்து ரொம்ப ப்ரொமோட் பண்றாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல வெள்ளாமை தான் அது. இடையில வந்து கொக்கோ வந்து கார்பரேட்டிவ் நிறுவனம் ஒண்ணு மட்டும் வாங்கினதுனால அது ஒரு 10-20 வருஷம் முன்னுக்க வந்து யூஸ் பண்ண முடியாம இருந்ததுங்க. விற்க முடியாத ஒரு மார்க்கெட் பண்ண முடியாத ஒரு நிலைமை. கொக்கோல வந்து என்னன்னா நாங்க வந்து 2 கன்று தான் வச்சிருக்கோம். சில வந்து 5 கன்று வச்சிருக்காங்க. நாங்க சொன்ன இப்ப இந்த பாக்கை எடுத்துட்டு நடுவுல ஜாதிக்காய் எடுத்துட்டு அந்த இடங்கள்ல கொக்கோ போட்டிருக்காங்க. ஒரு கொக்கோன்றது கம்பெனி பேர் வந்து அந்த கார்பரேட்டிவ் கம்பெனி கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட சேர்ந்து அவங்க நாத்துக்களை இலவசமா கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்ம நடும்போது ஜூலை ஆகஸ்ட்ல நடும்போது உங்களுக்கு வந்து இந்த தென்னையோட நிழலும் நிழல் சார்ந்த வெயிலும் இருக்கும்பொழுது அது நல்லா வருதுங்க. அந்த பயிர் வந்து நிழல் விரும்பி ஆரம்பத்துல பிறகு நல்ல வெயில் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வருதுங்க. ஒரு கொக்கோ மரத்துல 2 கிலோல இருந்து 4 கிலோ அவங்கவுங்க பராமரிப்பை பொறுத்து வருதுங்க. ஸோ முதல்ல ஆரம்ப காலங்களில் நாங்கள் கொக்கோ போடும்போது நான் போட்டு ஒரு இப்போ 2.5-3 வருஷம் தான் ஆகுதுங்க. அப்போ போடும்போது 180 ரூபா பெர் கிலோ இருந்ததுங்க அந்த விதையோட விலை. விதை எப்படி எடுக்கிறதுனா பழம் மாதிரி வருங்க. அது நம்ம அந்த பழத்தை வந்து உடச்சி நடுவில் இருக்க விதையை வந்து முதல்ல வந்து பெர்மெண்டேஷன் ஒரு முதல்ல சொன்னாங்க. அது ஜாதிக்க பெட்டி இந்த மாதிரி பெட்டியில் போட்டு வைக்கணுங்க. இப்போ அவங்களே வந்து ஒரு கிரேடு மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிரேடில் அந்த விதையில உடச்சி போட்டு ஒரு 3 நாள் மூடி வச்சிடணுங்க. திருப்பி 3 நாள் முடிஞ்சோடனே கிளறி விட்டு திருப்பி ஒரு 3 நாள் மூடணுங்க. 6வது நாள் முடிஞ்சவுடனே 7வது நாள் அந்த விதையை எடுத்து நல்லா வெயிலில் காய விட்டு வச்சிங்கன்னா அவங்களே வந்து வாங்கிடுறாங்க. டோர் ஸ்டெப்லேயே வந்து வாங்கிடுறாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து 400 ரூபாயிலேருந்து 430 ரூபா குறைச்சி வாங்குறாங்க. ஸோ இந்த வெள்ளாமை பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு 5 கன், நான் இப்போ நான் 2 கன் வச்சுருக்கேங்க. 2 கிலோ மினிமம் வருமானம் வருதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, விதை வருமானம் வருதுன்னு வச்சுட்டிங்கன்னா 800 ரூபா ஒரு கண்ணுக்கு வரும்போது அது வந்து ஒரு செடிக்கு 800 ரூபா வருங்க. இதே 4 கிலோ வந்தா 1600 ரூபா வருங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் சென்னையில வந்து 400 ரூபாயிலேருந்து 800 ரூபா எடுக்கிறதே பெரிய கடுமையான வேலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது வந்து ஒரு வரப்பிரசாசமா இருந்தது. மேற்கொண்டு முக்கியமான ஒரு காரணம் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய இலை உதிர்ற தன்மை வந்து பயங்கரமா இலை உதிரும் போது அது வந்து ஆர்கானிக் மல்ச்சிங் வந்து பெரிய உதவியா இருந்ததுங்க. இன்னொரு நெகட்டிவ் வந்து நாங்க பொள்ளாச்சி ஏரியா ஆளியாறு ஏரியாலாம் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சென்னையில கொக்கோ போட்ட உடனே கொக்கோ பழத்தை சாப்பிட்றதுக்காக வந்து அணில் இலி மரணா இதெல்லாம் வந்துருதுன்னு சொன்னாங்க. நம்ம இயற்கையோட தான் இருக்கிறோம். நான் இத சம்பந்தமா எனக்கு கொக்கோவை பத்தி பாக்குறதுக்காக எங்க ஏரியால கூடலூர் அந்த ராயப்பம்பட்டி அங்க போய் பார்க்கும்போது ஒரு ஏர்போர்ட் ரிட்டையர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர், ஒரு சபரிநாதன் சொல்லி அவர் ஒரு விவசாயி பாரம்பரியா பண்றாரு, 16 ஏக்கர் போட்டிருந்தாருங்க சென்னை ஊடா கொக்கோ போட்டிருந்தாரு. அதுல வந்து அவர் என்ன சொன்னாரு, ஆமாங்க உண்மைதான் அணில் எலி எல்லாம் வருது, மரணாயை நாங்க பார்த்ததே இல்லை. ஆனா அணில் எலி வந்து சாப்பிடும் போது விதையை சாப்பிட மாட்டேங்குது, விதை கீழே போட்டுருது, பழத்தை மட்டும் சாப்பிடுது. அதே நேரத்துல சென்னையில ஏறி தென்னை பிஞ்சுகளை சேதம் பண்றதை விட அந்த எலி எல்லாம் சோம்பி எலிகளாகி மேலே ஏறி பண்ண மாட்டேங்குதுங்க. இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜா எங்களுக்கு தெரியுதுங்கன்னு சொன்னாங்க. அதை நான் வந்து ஏற்றுக்கொள்ள கரெக்டா இருந்தது. அதனால அங்க கொக்கோ போட்டோம்.
ஐயா, இந்த மாதிரி தென்னை வாழை இந்த மாதிரி போடும் போது பொதுவா அந்த பூச்சிகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பூச்சிகளுடைய பாதிப்புகள் இருக்கும். பொதுவா என்ன பூச்சிகள் இந்த மாதிரி தாவரங்களை வந்து தாக்குது, அதுக்கு அந்த பூச்சி மேலாண்மை, அதிலிருந்து இந்த பயிர்களை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்ப ரொம்ப பிரச்சனை வந்து வெள்ளையீங்க. வெள்ளையை வந்து பயங்கரமான பிரச்சனை. அது வந்து ஹைபிரிடு டிஜே மரங்களையும் மற்ற செவல்நீ மரங்களையும் ரொம்ப தாக்குது. இப்போ பரவலா வந்து செவல்நி மரத்துக்கு ஹைபிரிடுக்கு வந்து எல்லாரும் வேர்ல மருந்து கட்டுறாங்க. அதுல எங்களுக்கு வந்து ஒப்புதல் இல்லைங்க. காண்டா உருவாக்குறான் கட்டுறது வந்து வந்து மனுஷனுக்கு எப்படி அந்த மருந்துகள் வந்து எதிரிகளோ அது மாதிரி அந்த மரங்களுக்கும் எதிரிகள். இப்ப சமீப காலங்கள்ல இந்த வருஷம் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ண ஃபார்மர்ஸ் லேண்டுகள்லாம் வந்து மகசூலே இல்லைங்க. இந்த வட்டம் சென்னையோட மலட்டுத்தன்மை வந்த மாதிரி பயப்படுறாங்க எல்லாருமே. அதனால நாங்க முதல்ல இருந்து இல்லை அப்பாவுடைய பீரியடுக்கு பிறகு நாங்க வந்து மெயினா வந்து ஜீவாமிரதம் கொஞ்சம் கலந்து ஊத்துனாங்க. பாத்தியில தண்ணியோட கலந்து அனுப்பணுங்க. அது வந்து பக்கத்துல இருக்க பண்ணைகள்ல வந்து இருக்கிற அந்தந்த கழிவுகள்ல வந்து கழிவு விடுவாங்க பாத்தீங்களா. இந்த தோட்டத்துல அந்தாவது 10 பசு 20 பசு வச்சிருக்க இடத்துல அவங்க வந்து தொட்டத்தை கழுவி விடுவாங்க. அதுல இருக்க கோமியெல்லாம் ஒன்னு சேர்ந்து சாணம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரும். அதை ஒரு தொட்டி வச்சு உறிஞ்சி எடுத்து வந்து மரத்துக்கு 10 லிட்டர் விட்டு ஆரம்ப காலங்கள்ல. பிறகு வந்து மீன மில்லை நாங்களே தயார் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுவோங்க. ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த வெள்ளை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. வெள்ளை அந்த மீன மில்லத்தோட கொஞ்சம் வேப்பெண்ணெயை கலந்து ஸ்ப்ரே பண்ணுவோங்க. ஒவ்வொருத்தரும் அந்தந்த நிலங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க அனுபவ அறிவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாங்கன்னா உண்மையிலேயே பெரிய சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாங்க. ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் ஒரு விஞ்ஞானி. அவங்ககிட்ட இருந்தா எல்லாரும் கத்துக்கலாங்க. நான் வந்து இப்ப சின்ன லெவல்ல இப்பத்தான் ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப அனுபவம் கம்மியான விவசாயி. அதே நேரத்துல புதிய விவசாயிகள் அனைவரும் பிரச்சனை என்னன்னா அவங்க தொடர்ந்து மொனோட்டனஸா செஞ்சு அந்த வருமானம் வராம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அது மட்டும்தான் இப்ப மாற வேண்டிய நிலைமை. மற்றபடி அவங்க அனுபவ அறிவு அவங்க ஆற்றல்லாம் வந்து இந்தியா கொடுத்த கிஃப்ட். அதை மட்டும் நம்ம ஊக்குவித்தோம்னா நம்ம எங்கேயோ கொண்டுவோங்க.
ஐயா, நீங்க இந்த மிளகு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மிளகு அப்படிங்கிறது இந்தியாவில வந்து விளையக்கூடிய ஒரு பொருள். இன்னும் சொல்ல போனா அயல் நாடுகள் இருக்கக்கூடியவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மிளகுக்காக அதனுடைய தன்மைக்காகத்தான் இந்தியாவுக்கு தேடி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில மிளகுனுடைய விவசாயம் எப்படி இருக்கு? சந்தையில மிளகுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நான் வந்து ஆரம்ப காலத்துல சின்ன மட்டும் நட்டுக்கும் போது அடுத்து வந்து மிளகு நடணும்னு நினைக்கும் போது புதுக்கோட்டையில்தான் வந்தேங்க. புதுக்கோட்டையில வந்து வடகாடு அந்த இடத்துல பாக்யராஜ் சார், இன்னொரு தமிழ் செல்வன், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. ஈசா வந்து அங்க ஒரு கான்பரன்ஸ் போட்டாங்க. அப்ப வந்து அந்த கஜா புயல் வந்து பாதிச்சு ரொம்ப தீவிரமான ஒரு சேதங்கள்லாம் கடந்து நிக்கிற நேரத்துல வந்து அவங்க மிளகு வந்து போட்டிருந்தாங்க. மிளகு வந்து அந்த ஏரியால அவ்வளவு ஒரு கடுமையான வறட்சியான வறட்சி சொல்ல முடியாது, வெயில் அதிகம் இருக்கிற ஏரியால வருட ஏரியாலேயே மிளகு நல்லா வந்ததுங்க. ஸோ நம்மளும் ஏன் நடக்கூடாதுன்னு சொல்லி வந்து இப்பதான் நட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இருந்தாலும் இப்பதான் நட்டுருக்கோம். பட் மிளகை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாக்கு தென்னை மரத்திலையும் ஏத்தலாங்க. அப்படி வரும்போது ஒவ்வொரு மிளகு கூடியும் 15 அடி உயரத்துல வச்சுக்கிட்டோம்னா திருப்பி கீழே இறக்கி திருப்பி மேலே ஏற்றி அந்த ஒரு பயிரும் தன்மைக்கேற்ப வச்சிருந்தோம்னா மிளகுல மினிமம் ஒரு 2 கிலோ இதுல இருந்து 3 கிலோ காஞ்ச மிளகு கிடைக்குங்க. அப்ப வந்து 300 ரூபாய் இருந்ததுங்க. இன்னைக்கு வந்து கொரோனாக்கு பின்னுக்க மிளகோட தேவைகள் வந்து ரொம்ப கூடியிருச்சதுனால உங்களுக்கு வந்து இப்ப வந்து சர்வசாதாரணமா தோட்டத்திலேயே வந்து 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் எடுக்கிறாங்க. வெளி மார்க்கெட்ல 600 ரூபா இருக்காங்க. ஆர்கானிக் மிளகுன்னா 600 ரூபாய் உறுதியா விற்கலாங்க. அதுல வந்து வேல்யூ கூட்டுற மாதிரி இருக்கிற பாத்தீங்கன்னா வெள்ளை மிளகு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாங்க. இருந்தாலும் நார்மலா விலகை பிடிங்கி காய வச்சு விற்கும் போது 500 ரூபா கண்டிப்பா கிடைக்குங்க. ஸோ ஒரு கொடிக்கு வந்து மினிமம் ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு, 4 வருடம் 5 வருடங்களுக்கு பிறகு ஒரு 2 கிலோ கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 1000 ரூபா கிடைக்குங்க. ஸோ ஒரு ஒவ்வொரு மரத்துலயும் ஒரு மிளகு கூடி இருக்கும் போது, ஒவ்வொரு தென்னை மரத்துலயும் ஒரு மிளகு கூடி இருக்கும் போது, ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து தென்னை மரம் ஏறி காய் பிடுங்கிறது இல்லைங்க. எல்லா ஏரியாலையும் கலை என்ன சொல்லக்கூடும் மூங்கில் கட்டையில தான் காய் பிடுங்குறாங்க. ஸோ அதுல வந்து 15 அடி உயரத்துல வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா வருமானங்க. அது ஒரு நல்ல வாய்ப்புள்ள வருமானம். பெரிய மழைக்காலங்கள்லாம் பூக்கும் போது அது ஒரு பாலினேஷன் வந்து மழையில நம்பிதான் இருக்கு, இல்லைன்னா ஸ்ப்ரே மாதிரி ஸ்ப்ரிங்லர் மாதிரி வச்சு ரெடி பண்றாங்க. ஸோ மிளகு வந்து ஒரு நல்ல வெள்ளாமை தாங்க, நல்ல பயிர் சாகுபடி தாங்க.
இப்ப இந்த வேளாண்மையோட கால்நடைகளும் நீங்க எந்த அளவுக்கு வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேளாண்மைக்கு உங்களுடைய கால்நடைகள் எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
கால்நடைகள் வந்து நம்ம செல்வங்க. நம்ம வந்து என்னைக்கு டிராக்டரை உள்ள விட்டோமோ அன்னைக்கே வந்து நம்மளுடைய கால்நடைகள்லாம் அழிக்க ஆரம்பிச்சு. ஒவ்வொரு வீட்லையும் எங்க வீட்லையெல்லாம் வந்து எங்க பெரியவங்க காலத்துல வந்து 100 மலை மாடு இருந்தது, 6 ஜோடி எரு உழவடிக்கிற எருது இருந்ததுங்க. அதுக்கு காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு பருத்தி கொட்டையை அரைச்சு வைக்கிறதே பெரிய வேலை. அந்த மாதிரி எல்லாம் ஊற வச்சு பண்ணுவாங்க. இன்னைக்கு அது பண்றதுக்கு ஆள்களும் இல்லை, அது பண்றதுக்கான நம்மளுடைய மனசும் குறைஞ்சு போச்சுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நாட்டு பசுக்கள் வந்து ஒவ்வொரு தோட்டத்திலையும் ஒரு ரெண்டு பசுக்கள் உறுதியா இருக்கணுங்க. இருந்தா அதுல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ சாணமும் ஒரு 10 லிட்டர் கோமியம் கிடைச்சா போதுங்க. ஒரு 20 ஏக்கர் 25 ஏக்கரை அருமையா நிர்வாகம் பண்ணலாம். பஞ்சகவியா, மீனமிலம், ஜீவாமிரதம் இதெல்லாம் பண்ணி நம்ம நிர்வாகம் பண்ணலாங்க. நமக்கு வந்து எப்ப வந்து உற்பத்தி செலவை குறைக்கிறதுக்கு இன்புட் காஸ்ட குறைக்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை மேம்படும், நம்மளுடைய லாபகரமான ஒரு முன்னேற்றத்துக்கு போவோங்க. நம்ம இன்புட் காஸ்ட் வந்து ரெண்டு விஷயங்க, ஒன்னு வந்து கன்வீனியன்ட், அதாவது வசதிக்கேற்ப ரசாயன உரங்கள் போட்டா ஒரு முறை தகுந்து போய் போடும்போது லேபர் உடனே போட்டுருவாங்க, வேலையாள் உடனே போட்டுருவாங்க, அது இல்லாம உடனே வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போடுறோங்க. இன்னொன்று வந்து துரித வளர்ச்சின்றதும் போடுறோம். ஆனா லாங் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் இல்ல அங்க விவசாயம் வந்து உங்களுக்கு ஆளுகளை வந்து தேடி பிடிச்சு பண்ண வேண்டிய சூழ்நிலை தாங்க. இருந்தாலும் நம்ம நேரடி கவனிப்புல பண்ணும் போது கண்டிப்பா அது ஒரு மனசு ரீதியா ஒரு ஆத்மாந்தமா நம்ம ஒரு நஞ்சில்லாத ஒரு உற்பத்தியை கொடுக்குறோன்ற ஒரு திருப்தி இருக்குங்க. அதனால மாடுகள், பசு மாடுகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 2 நாட்டு மாடுகள் இருக்கிறது நல்லதுங்க. அது இருந்தா அதுல இருந்து நம்ம அந்த பண்ணையுடைய அடிப்படை எல்லா விஷயங்களையும் நம்ம பூர்த்தி பண்ணிடலாம். அதை விட முக்கியமா என்னுடைய பார்வையில காலங்கண்டு பிறந்தா கூட நீங்க கொடுத்துடாதீங்க. அதை வந்து அது ஒரு 10க்கு 10 அன்னன்னைக்கு இருக்கிற புல்லுகளை மேய்ஞ்சி சாணத்தை கொடுத்து கோமியத்தை கொடுக்குங்க. அதுல பிரச்சனை என்னன்னா முட்டை ஆரம்பிக்கும் போது நம்மளால அதை வளர்க்க முடியல, அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. மற்றபடி ஒரு வேலையால் செய்யற எல்லா வேலையும் எக்கனாமிக்கலா ஒரு பசு மாடு செய்யுங்க, ஒரு தலை மாடு செய்யுங்க. அதை நம்ம பார்க்கும்போது அதுக்கு ஈடு இல்லையாத மதிப்பு இருக்குங்க. இது என்னுடைய தாழ்ந்த கருத்துங்க.
ஐயா, இந்த வேளாண்மையை செய்யும் பொழுது அதற்கு விவசாயம் செய்யக்கூடிய விவசாய பணியாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுல இருக்கு? போதுமான பணியாளர்கள் உங்களுடைய விவசாயத்துக்கு கிடைக்கிறாங்களா? அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அது வந்து ஒரு சோகமான விஷயம் தாங்க. 100 நாள் வேலை, 150 நாள் ஆச்சு, 150 நாள், 200 நாள் ஆச்சு. ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு உபயோகப்படலைங்க. இது வந்து விவசாயம் அழிஞ்சதுக்கு நொடிகிறதுக்கு ஒரு காரணம் இதுதாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருந்தா அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு ஏசி ஹால் கீழே, ஒரு ரூஃபு கீழே வேலை செய்யறதுக்கு எல்லாரும் நாண்டின்னு வர்றாங்க. இப்ப நார்த் இந்தியன்ஸே வர்றாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அது வந்து கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர்ல ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப வேலை செய்யறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. 8 மணி நேரம் வேலை, உங்களுக்கு வெயில் மலையில நினைய வேண்டியது இல்ல, ESIPF இருக்கு, அந்த மாதிரி ஒரு நிலைமை, போனஸ் இருக்கு. விவசாயம் அப்படி இல்லைங்க. விவசாயம் வந்து உழுதவருக்கே தார்குஞ்சி கணக்கு பார்த்தா, தார்குஞ்சி கணக்கு பார்த்தா கோணம் கூட மிஞ்சாதுன்ற பழமொழி தாங்க பொருந்தும். ஆனாலும் ஆத்மார்த்த ரீதியா விவசாயம் பண்றதுனால அவங்க அவங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு உறுதியா நல்ல சம்பளம் கொடுக்குற அளவு இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல உற்பத்தி செலவுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இந்த 100 நாள் வேலை, 150 நாள் வேலைகளை கவர்மெண்ட் வந்து அந்தந்த ஏரியால இருக்க உழவர் உழைப்பாளர் அமைப்புகளோட மிங்கில் பண்ணி அந்த உழைப்பை வந்து ஆக்கப்பூர்வமா ஒரு வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்தினா பெரிய ஒரு முன்னோட்ட திட்டமா இருக்குங்க. அந்தந்த ஏரியால இருக்க உழவர் உழைப்பாளர் உழைப்பு அமைப்புகள், அந்த உற்பத்தி கழகங்கள், அந்த மாதிரி இப்ப வந்து எஃப்இஓன்னு சொல்ற ஆர்கனைசேஷனோட சின்கரனைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுறவங்களை சப்போர்ட் பண்ணா சரியா இருக்குங்க. இன்னொன்னு வந்து இப்ப இந்த மாதிரி 100 நாள் வேலை, 150 நாள் வேலை பண்றது வந்து என்னுடைய பல நாள் ஆதங்க என்னன்னா, அந்தந்த நகராட்சி, அந்தந்த ஊராட்சி, அந்தந்த சின்ன சின்ன பஞ்சாயத்து வார்டுகள்ல அலகேட் பண்ற விவசாய அந்த 100 நாள் வேலை, 150 நாள் வேலையாளர்களை நீங்க ஒரு ஜேசிபி பண்ற இடத்துல வந்து 10 ஆளை விட்டு ஹியூமன் எனர்ஜியை வேஸ்ட் பண்றோம். அதுக்கு பதிலாக நிழல் தரும் பலாமரம், நாவல் மரம், குடிக்கா மரம், பிறகு வேப்ப மரம், இழுப்ப புங்கன், இந்த மாதிரி நட்டீங்கன்னா சேனிக்கல் அழியாம இருக்குங்க. அந்த மரங்கள் வந்து பசி பஞ்சினி பட்டினியை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கும். முன்னுக்கு வந்து நிழல் தரும் பசு மரங்களையும் பழந்தரும் மரங்களையும் நட்டாங்கன்னு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து சாலையோரத்தில் அரவிச்செடியும் நடுறோம். நம்ம வந்து ஏன் வந்து நான் ரொம்ப நாள் யோசிப்பேன், ஏன் வந்து புளிய மரத்தை தாண்டி யாரும் யோசிக்க மாட்டேறாங்க? புங்கன் நடலாம், இழுப்ப நடலாம், பல நாவல், நாவல்லாம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதோட வறட்சியை தாங்கி நிற்கும். குடிக்கா நடலாம், குடிக்கா கூட முள்ளு, பட்டு புங்கன் வந்து 10 வருஷம் கழிச்சு அதோட எண்ணெய் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். இழுப்ப வந்து தேனியில வந்து அவ்வளவு கவர்ந்து இழுக்கும், ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பு பூச்சக்கரை. ஸோ இந்த மாதிரி விவசாய ஆட்கள்ல திசை மாறி போனவங்கள திருப்பி விவசாயத்துக்கு திருப்பி விட்டா, ஏன்னா விவசாயம் வந்து இல்லாம எதுவும் பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு கொரோனா பீரியட்ல இந்தியா ஏன் தெளிச்சு நின்னதுன்னா விவசாயம் மட்டும்தாங்க. ஜிடிபி கூடின ஒரே இடம் விவசாயம் மட்டும்தான். நம்ம ஏன் ஜெயிச்சோம்னா நம்ம வீட்டுல இன்னைக்கு சமையலா இருக்குங்க. இதே ஃபாரின்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ரெடி டு ஹீட், உடனடி சாப்பிடும் உணவுகள் இருந்ததுனால எடுத்துட்டு போய் சாப்பிட்டாங்க. அது காலியான உடனே பசி கூடிய வேதனை இருந்தது. இந்தியால ஒரு புளி ஒரு தேங்காய் இருந்தா கூட போதும், கொஞ்சம் அரிசி இருந்தா போதும், ரசம் வச்சு கசாயம் வச்சு சாப்பிட்டோம், அதனால நம்ம ஜெயிச்சோம். இது வந்து கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து உணர்ந்து பண்ணணுங்க. இன்னொரு என்னுடைய ஆளுங்க என்னன்னா, இன்னைக்கு வந்து தேங்காயோ தக்காளியோ வெங்காயமோ எல்லாமே மெட்ராஸ்ல வந்து இல்ல பாம்பேல வந்து இல்ல கோயம்புத்தூர்ல வந்து இல்ல பக்கத்துல இருக்க திருச்சியில வந்து ஒரே விலை விற்குது. ஏன்னா கன்சியூமர் ஒரே விலை, அவங்களுக்கு விலை பாதிக்காது. ஆனா விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு 1 ரூபா தக்காளி விற்கிது, 100 ரூபா தக்காளி விற்கிது. 100 ரூபா விற்கும் போது பேப்பர்ல போடுறாங்க, 10 ரூபா வெங்காயம் விற்கும் போது போடுறாங்க, 100 ரூபா வெங்காயம் விற்கும் போது போடுறாங்க, போட மாட்டேங்கிறாங்க. சோ ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஏன் அன்னனைக்கு கெட்டு போற பாலை வந்து ஆவின்ற ஒரு சிறந்த சிட்டப்போட பண்ணும்போது இந்த மாதிரி விவசாய பொருட்களை ஒரு வாரியம் இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு கொள்முதல் பண்ணி அந்தந்த ஏரியால இருந்து சோர்ஸ் பண்ணி எங்க கன்சியூமர் இருக்காங்களோ அவங்களுக்கு பண்றது ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்கும், விவசாயத்தை அழிய விடாம பண்ற ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நான் நம்புறேங்க. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. இத பிரதம மந்திரி கூட நான் மெயில அனுப்பிச்சா, பட் இது வந்து என்னுடைய இந்த வாய்ப்பு கொடுத்த புதுக்கோட்டை பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கொடுக்குறேங்க. இந்த வாய்ப்பை நான் சொல்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க
ஐயா. இதுவரைக்கும் தென்னையில வளரக்கூடிய ஊடு பயிர் அதனுடைய முறைகள் என்ன, வாழை சாகுபடி, பாக்கு சாகுபடி, இந்த மாதிரி பல்வேறு விதமான வேளாண்மை முறைகளை இயற்கை சார்ந்து மிக சிறப்பா மிக அழகான முறையில செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
மிக்க நன்றிங்க ஐயா. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பும் சிறந்த ஒரு ஊடகமா இருந்து எனக்கு மென்மேலும் வளர தூண்டியும் புதுக்கோட்டை பண்பலை வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், மென்மேலும் நீங்கள் வளர வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் ஐயா.
நேயர்களே, இதுவரை தேனி தென்னை விவசாயி திரு கே சீனிவாசன் அவர்கள் லாபம் தரும் தென்னை விவசாயம் குறித்து பல தகவல்களை வழங்கினார். இது போன்ற பல விவசாய தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.